ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்ம உருவில் அத்தியாயம் 9, மிக ரகசியமான அறிவு, பதம் 2. ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா, ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா, ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா. ராஜவித்யா ராஜகுஹ்யம் பவித்ரம் இதமுத்தமம் பிரத்யக்ஷாவகமம் தர்மம் சுசூகம் கர்த்தமவ்யயம். ராஜவித்யா ராஜகுஹ்யம் பவித்ரம் இதமுத்தமம் பிரத்யக்ஷா அவகமம் தர்மம் சுசூகம் கர்த்தமவ்யயம். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தேவத்ராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரியர் ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதகி ஜெய். இந்த அறிவு கல்வியின் அரசனும் எல்லா இரகசியங்களிலும் மிக இரகசியமானதும் மிக தூய்மையானதுமாகும். தன் உணர்வின் அனுபவத்தை நேரடியாக அளிப்பதால் இதுவே தர்மத்தின் பக்குவ நிலையாகும். இது அழிவற்றதும் பேரின்பத்துடன் செயலாற்றப்படுவதும் ஆகும். ஓம் அஜானதிமிராந்தஸ்ய ஜானஞ்சன சலாகய சக்திவிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமகம். நமோம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமின் இதி நாமினம். நமஸ்தே சரஸ்வதி தேவை கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷா சூன்யவாதி பாஷாத தேச தாரணிம் பஞ்சதத்வாத்மகம் கிருஷ்ண பக்த ரூப ஸ்வரூபகம் பக்தாவதாரம் பக்தாக்யம் நமாமி பக்த சக்திகம். எம் பிரம்மா வருணேந்திர ருத்ர மருதை ஸ்துன்பந்தி திவ்யைஸ்தவிம் வேதை சாங்க பத கிரம உபநிஷத் காயந்தியம் சாமகம் தியானாவஸ்தித தத்கதே நமனஷா வஷந்தியம் யோகினம் யஷந்தம் நாவிதோ சுரா சுரகண தேவாய தஸ்மை நமகம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. இப்போ அத்தியாயம் 9, மிக ரகசியமான அறிவு, பதம் 2 இருக்கும். பகவான் இந்த பதத்தில் அழகாகவும் அற்புதமாகவும் மிக உயர்ந்த கருத்துக்களை பகவான் வந்து இந்த பதத்தில் வந்து கூறுகின்றார். முதல்ல இந்த பதத்தில் கூறுகின்றார் பகவான், இந்த அறிவு பகவத்கீதையினுடைய அறிவு அரசனாக விளங்கக்கூடியது, கல்வியின் அரசன் என்று பகவான் கூறுகின்றார். அதுக்கப்புறம் என்ன கூறுகின்றார் அப்படின்னா, இரகசியங்களிலும் மிக இரகசியமானது மிக தூய்மையான வாய்ந்தது, பவித்ரம் இதம் உத்தமம். பகவான் சொல்கின்றார், தூய்மையான இந்த அறிவு வந்து மிக மிக தூய்மையான அறிவு அப்படின்னு சொல்கின்றார். அதுக்கப்புறம் வந்து இந்த அறிவு எப்பவுமே வந்து அழிக்கப்படுவதில்லை, அழிவற்றது. அதுக்கப்புறம் வந்து பேரின்பத்துடன் செயலாற்றப்படுவது, சுசுகம் கர்த்தம் அவ்வியம். பகவான் சொல்கின்றார், இந்த பக்தி வழிமுறைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுசுகம் கர்த்தம் அவ்வியம். சுசுக்கம் கர்த்தம் அவ்வியம் அப்படின்னா எல்லாமே ஆனந்தமாக செய்யக்கூடிய முறைகள். எங்கன்னா யாருன்னா பார்த்துருக்கீங்களா, வந்து பக்தி ரொம்ப கஷ்டப்பட்டு கடினப்பட்டு இந்த இமயமலை மேலே ஏறுறது, எவ்வளோ கஷ்டப்பட்டு இமயமலை மேலே ஏறுவாங்களோ அதுபோல் யாரும் பக்தி செய்து பார்த்துருக்கீங்களா? கிருஷ்ண பக்தி அப்படிங்கிறதுனா ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம். ஒரு மனிதன் வந்து ஆனந்தமாக இருக்கும் பொழுது மட்டும்தான் வந்து அவனால் வந்து பிரச்சாரம் செய்ய முடியும். ஒரு உதாரணத்துக்கு நம்மளே ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிஸ்னஸில் நல்ல அற்புதமாக ஓஹோ ஆகோன்ட்டு பணம் வருது, நல்ல பிஸ்னஸ் ஓடுது அப்படின்னா அந்த பிஸ்னஸை பற்றி நம்ம என்ன வியாபாரத்தை பற்றி நம்ம என்ன சொல்லுவோம், மித்த நண்பர்கள்ட்டையும் பகிர்ந்து கொள்வோம். ஏய் நான் இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன்டா, இந்த வியாபாரம் பண்ணுறேன், நல்லா அருமை ஓடுது, நீயும் பண்ணு ஆ அப்படின்னு சொல்லுவோம். அதுபோல் பார்த்தீங்க அப்படின்னா பகவத்கீதை ஆன்மீக விஷயம் பக்தி, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பக்தி அப்படின்னாலே பகவானே சொல்கின்ற சுசுக்கம் கர்த்தம் அவ்வியம். இது வந்து அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு கடினப்பட்டு ஐயோ இதை பண்ணணுமே சாண்டிங் பண்ணணுமே அப்படின்னு கிடையவே கிடையாது. பகவானுடைய நாமத்தை ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரி ஹரி. பகவானோட நாமத்தை சொல்லும் பொழுது 95 வயது கிழவன் கூட பகவானோட நாமத்தை சொன்னான் அப்படின்னா பகவானுடைய பக்தி 95 வயது இற படுத்து, அதாவது மரண தருவாயில் இருக்கக்கூடியவன் வந்து பக்தியை செய்தான் அப்படின்னா அவன் கூட 16 வயது இளைஞன் போல ஓடுவானான். அந்த அளவுக்கு வந்து பக்தி அப்படிங்கிறது வந்து சுசுக்கம் கர்த்தம் அவ்வியம் ஆனந்த கடல் அப்படின்னு நம்ம வந்து தெரிந்து கொள்கின்றோம். பகவான் பலவிதமான கருத்துக்களை சொல்கின்றார். முதல்ல வந்து இந்த பகவத்கீதை வந்து அறிவின் அரசன் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு வந்து சொல்கின்றார். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஒரு அலுவலகத்தில் போய் வேலை பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய சாரம் என்ன? இப்போ நம்ம ஒரு அலுவலகத்துக்கு போயிட்டுறோம், மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் சம்பளம் வருது, அதுதான் வந்து ஒரு மாதத்தினுடைய சாரம். நம்ம வந்து வேலை செய்ததனுடைய பலன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு சம்பளம் வருது. இல்லை யாருன்னா இருக்காங்களா, இல்லைங்க நான் வந்து ஒரு மாதம் வேலை செய்வேங்க ஆஃபீஸில் போய், அலுவலகத்தில் போய் வேலை செய்வேன், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார் என்னுடைய வந்து என்னுடைய முதலாளி என்ன பண்ணுவார், என்ன ஒரு அரை மணி நேரம் உட்கார வச்சு புகழ் பாடுவாருங்க, இல்லைன்னா அது என்ன பண்ணுவார், எனக்கு விசிறு விடுவாருங்க அரை மணி நேரம், அதுக்காண்டி தான் நாங்கள் வேலை பார்க்குறேன் அப்படின்னு யாருனா சொல்கிறோமா? கிடையவே கிடையாது. நம்ம வந்து ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் நம்ம எல்லாரும் என்னதுக்கு வேலை செய்கிறோம் அப்படின்னா வந்து சம்பளம் கிடைக்கிறது, அதுதான் வந்து முக்கிய நோக்கம். அதுக்கப்புறம் ஒரு மனுஷன் எதுக்கு தூங்குறான் அப்படின்னா வந்து உடலுக்கு சக்தி கிடைக்கிறது. நம்ம இரவு நேரத்தில் என்ன பண்ணுறோம், சோர்ந்து விடுகிறோம், அவள் உடனே என்ன பண்ணுறோம், படுத்து உறங்குகிறோம். அப்படி உறங்கும் பொழுது என்ன கிடைக்கிறது, உடலுக்கு சக்தி கிடைக்கிறது, அதுதான் வந்து சாரம். தூங்குறதோட சாரம் என்ன அப்படின்னா தூங்கி எந்திரிச்ச உடனே வந்து சக்தி கிடைக்கிறது உடலுக்கு. அதுபோல் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இருக்கிற அறிவுகளை எல்லாத்துமே எதில் வந்து முடிகிறது அப்படின்னா பக்தி தொண்டில் முடிய வேண்டும். பகவத்கீதை வந்து மிக ரகசியமான அறிவு அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா எந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அறிவுகளிலுமே வந்து பக்தியில் வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னா எப்படி ஒரு மனிதன் வந்து சம்பளம் வேலை செய்கிறதுனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா சம்பளம், அதுபோல் எல்லா அறிவோட நோக்கம் என்ன அப்படின்னா அது வந்து பக்தி தொண்டில் வந்து முடிய வேண்டும். அப்படி முடிஞ்சிச்சு அப்படின்னா வந்து அறிவின் அரசன் என்று அழைக்கப்படுகிறது, மிக ரகசியமான அறிவு என்று அழைக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த அறிவு வந்து மிக ரகசியமான அறிவு, அறிவின் அரசன் ஏன் அப்படின்னா இந்த அறிவின் அரசன் இந்த அறிவு உடம்புக்கும் ஆத்மாவுக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்லி கொடுக்கின்றது, அதனால தான் வந்து அறிவின் அரசன் என்று அழைக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் ஏன் இன்னொரு காரணமும் ஏன் வந்து அறிவின் அரசன் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கின்றார் பகவான் அப்படின்னா இத்தனை அத்தியாயம் வரைக்கும் என்னென்ன பகவான் வந்து விளக்கி இருந்தாரோ அதுக்கு எல்லாவற்றிற்கும் சாரம் இந்த அத்தியாயத்தில் இருக்கிறது. பகவானை வந்து 2வது அத்தியாயத்திலிருந்து பேச தொடங்கினார், 8வது அத்தியாயம் வரைக்கும் என்னென்ன பகவான் கூறினாரோ அதனுடைய சாரம் எல்லாமே இந்த அத்தியாயத்தில் இருக்கின்றது. அதனால தான் அறிவின் அரசன் மிக ரகசியமான அறிவு என்று பகவான் இங்கே கூறுகின்றார். சாதாரணமாக பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீல பிரபுபாதர் அருமையாக பொருளுரில் எழுதியிருக்கின்றார், இந்த பௌதிக உலகத்தில் யாருமே வந்து இந்த மிக ரகசியமான அறிவை பற்றி தெரிந்து கொள்வதற்கு ஆர்வம் காட்டுவது இல்லை. பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே இந்த பௌதிக அறிவை பற்றி தான் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். பார்த்தீங்க அப்படின்னா நிறைய துறைகள் இருக்கிறது இந்த பௌதிக உலகத்தில். பார்த்தீங்க அப்படின்னா வந்து அரசியல் துறை, அரசியலுக்குன்னு ஒரு படிப்பே வச்சுருக்கிறான், ஒரு துறையே வச்சுருக்கிறான். அதுக்கப்புறம் அரசியல் இன்ஜினியரிங், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ், சோசியாலஜி, அஸ்ட்ரானமி, இது போல் பார்த்தீங்க அப்படின்னா பலவிதமான துறைகள் இந்த உலகத்தில் இருக்கிறது. பலவிதமான துறைகள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பெரிய பெரிய யூனிவர்சிட்டி இருக்குது. 24 மணி நேரம் 24/7 7 நாளும் வாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் மண்டையை குடஞ்சு 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 ஆராய்ச்சி செய்து கொண்டே இருக்கின்றான். எதை பற்றி அப்படின்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ், அஸ்ட்ரானமி, இன்ஜினியரிங், இதை பற்றி தான் எல்லாருமே என்ன பண்ணுறான், மண்டையை குடைந்து 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 ஆராய்ச்சி செய்து கொண்டேன்னு இருக்கின்றான். ஆனால் துரதிருஷ்டவசமாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த உடல் கிடையாது, ஆத்மா தெல்ல தெளிவாக பகவான் கூறுகின்றார் 2வது அத்தியாயத்திலே. இந்த நம்ம யார் அப்படின்னா நம்ம ஆத்மா, அந்த ஆத்மாவை பற்றி துரதிருஷ்டவசமாக யாருமே பார்த்தீங்க அப்படின்னா சொல்லித்தரவது கிடையவே கிடையாது. எங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்னா அந்த உலகத்தில் எங்கன்னா இருக்குதா, இந்த ஆத்மாவை பற்றி சொல்லிக் கொடுப்பதற்கு அப்படின்னு பார்த்தோம்னா அப்படின்னா துரதிருஷ்டவசமாக வந்து கிடையவே கிடையாது. இருந்த போதிலும் இந்த உடலில் முக்கியமான அங்கம் எது அப்படின்னா ஆத்மா. ஆத்மா கிளம்பி போயிடுச்சு அப்படின்னா இந்த சரீரத்துக்கு எதுனா வந்து கொஞ்சம்னா பிரயோஜனம் இருக்கா? என்ன பண்ணுவான், இடுகாட்டில் வச்சு நெருப்பை வந்து வச்சுட்டான் அப்படின்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் 1 கிலோ 2 கிலோ சாம்பல் கிடக்கும். அந்த சாம்பல் தான் வந்து மிஞ்சி கிடக்குமோ ஒழிஞ்சு எந்த விதமான பயனுமே வந்து இந்த சரீரத்துக்கு கிடையவே கிடையவே கிடையாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சரீரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமே ஒழிஞ்சு இந்த ஆத்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதே இல்லை. ஒரு பிரைம் மினிஸ்டராக இருக்கலாம், ஒரு சீஃப் மினிஸ்டராக இருக்கலாம், ஆத்மா உள்ளே இருக்கும் பொழுது எல்லா ஆட்டமும் ஆடுவான், வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பான், ஆடுவான், எல்லாம் பண்ணுவான், நான் தான் படைப்பாளி அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக எல்லாம் பண்ணுவான். ஆனால் அந்த குட்டியோண்டு இருக்கிற ஒரு ஆத்மா வந்து நவத்வாரங்கள் வழியாக வெளியில் சென்று விட்டுருச்சு, ஓடிடுச்சு அப்படின்னா சீஃப் மினிஸ்டராக இருக்கலாம், பிரைம் மினிஸ்டராக இருக்கலாம், என்ன பயன்? ஒரு பயனும் வந்து கிடையவே கிடையாது. ஆனால் மக்கள் அறியாமையின் காரணமாக நம்ம யாரோ அதை விட்டு விட்டு நம்ம இல்லாததை பற்றி ஆராய்ச்சி செய்து கொண்டே இருக்கின்றார்கள். அதனால தான் வந்து இந்த பௌதிக உலகத்தில் வந்து இந்த சரீரத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்களே ஒழிந்து அந்த ஆத்மாவுக்கு யாரும் வந்து முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. பகவான் 2வது அத்தியாயத்திலே பகவத்கீதை பேச தொடங்கும் பொழுதே ஆத்மாவை பற்றி விவரிக்கின்றார். அர்ஜுனா, நீ என்ன நினைத்து கொண்டு பேசுகிறாய் என்றால் நீ வந்து வந்து சரீரத்தினுடைய உணர்விலிருந்து பேசுகின்றாய், அதனால தான் நீ புலம்புகின்றாய், சண்டையிட மாட்டேன் என்று சொல்கின்றார். ஆனால் தெரிந்து கொள், நீ வந்து இந்த உடல் கிடையாது, நீ ஆத்மா என்று தெரிந்து கொள் அப்படின்னு பகவான் சொல்கின்றார். நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து மரணமே கிடையாது. எப்படி கடவுளுக்கு மரணம் கிடையாதோ நித்தியமானரோ அதுபோல் நமக்கும் மரணம் கிடையவே கிடையாது. அதுதான் வந்து நல்ல விஷயம், பகவத்கீதையில் வந்து நல்ல விஷயம். முதல் முதல்ல பகவான் சொல்லுகின்றார், மரணம் கிடையாது, நமக்கு மரணம் கிடையவே கிடையாது. நம்மளோட உடல் தான் வந்து அழிகிறது ஒழிஞ்சு நமக்கு ஆத்மாவுக்கு மரணம் கிடையவே கிடையாது. இதுதான் வந்து நல்ல வந்து விஷயம். இந்த உடல் வந்து அழிந்து கொண்டே செல்கிறது, பிறக்கிறது 6 விதமான மாற்றங்கள் இருக்கிறது இந்த உடலுக்கு. தாயினோட கர்ப்பத்தில் இருக்கின்றான், பிறக்கின்றான், வளர்கின்றான், இருக்கின்றான், கொஞ்ச நேரம் வந்து அப்படியே இருக்கின்றான், அதுக்கப்புறம் திருமணம் செய்து கொள்கின்றான், அதுக்கப்புறம் வந்து குழந்தைகளை பெற்றுக்கொள்கின்றான், அதுக்கப்புறம் வந்து படிப்படியாக உடல் குறைந்து கொண்டே செல்கிறது, அதுக்கப்புறம் தேய்ந்து விடுகிறது, மரணம் ஏற்பட்டு விடுகிறது, இந்த உடல் மொத்தமாக அழிந்தே விடுகிறது. ஆனால் ஆத்மாவை பார்த்தோம்னா நித்தியம் நித்தியம் நித்தியம், ஆத்மாவை எரிக்க முடியாது, தண்ணீர் உலர்த்த முடியாது, வந்து கத்தியை வைத்து வந்து கத்திரிக்கோளில் வெட்ட முடியாது, எதையுமே வந்து செய்ய முடியாது. ஆத்மா ஆன்மீகமானது, நித்தியமானது. அதனால தான் இங்கே வந்து மிக ரகசியமான அறிவு என்று அழைக்கப்படுகிறது. ஏன் அப்படின்னா ஆத்மாவுக்கும் உடலுக்கும் உள்ள வித்தியாசத்தை பகவான் குறிப்பிடுகின்றார். அதனால தான் அறிவின் அரசன் என்றும் அழைக்கப்படுகிறது. சில நேரத்தில் சில பிரபுபாதர் சொல்கின்றார் பொருளூரில், சில நேரத்தில் மக்கள் என்ன செய்வார்கள் அப்படின்னா ஆத்மா வந்து என்றைக்கும் வந்து வேலை செய்து கொண்டு தான் இருக்கும், அது வந்து சும்மா ஒரு நொடி பொழுது கூட என்ன பண்ணாத சும்மா இருக்கவே இருக்காது. அது எப்போவும் வந்து நித்தியமாக என்ன பண்ணோம், அது வந்து வேலை செய்து கொண்டு தான் இருக்கும். இந்த உடம்பில் இருக்கும் இல்லைனா அடுத்த உடம்பில் இருக்கும், அது வந்து மரத்தினுடைய உடலை ஏற்றுக்கொண்டாலும் சரி அது வந்து வேலை செய்து கொண்டு தான் இருக்கும், அது சும்மா இருக்கவே வந்து இருக்காது. ஆனால் சில மனிதர்கள் என்ன சொல்வார்கள் அப்படின்னா ஆத்மா வந்து இந்த உடலை விட்டு விட்டு சென்று விட்டால் அது பூஜ்யமாகிவிடும், அது பூஜ்யமாகிவிடும் என்று சொல்வார்கள். அதுபோல் ஆத்மா என்றைக்கும் வந்து ஆகுவது இல்லை. ஏன் அப்படின்னா ஆத்மா ஒரு உடலிலிருந்து மற்ற உடல் என்றைக்குமே வந்து ஆத்மா வந்து ஏதோ ஒரு உடலை எடுத்துக்கொண்டு தான் இருக்கும். இந்த உடல் இல்லை என்றால் அடுத்த உடல், அதுபோல் வந்து இருக்கும். இதுபோல் பல விஷயங்களை சொல்லுவதால் இந்த பகவத்கீதையை அறிவின் அரசன் என்றும் மிக ரகசியமான அறிவு என்றும் பகவான் வந்து விளக்குகின்றார். அதுக்கப்புறம் வந்து பகவான் சொல்லுகின்றார், பவித்ரம் இதம் உத்தமம். பவித்ரம் இதம் உத்தமம் அப்படின்னா பத்ம புராணத்தில் சொல்லப்படுகிறது, நம்ம ஏன் பாவம் செயல் செய்கின்றோம் அப்படின்னா பாவ செயல் செய்ததின் காரணமாக. நம்ம ஏதோ ஒரு பாவ செய்தலை செய்திருக்கின்றோம், அந்த பாவ செயல்களினுடைய விளைவு என்ன பண்ணுகிறது, இன்னொரு பாவ செயலை தூண்ட செய்கிறது. உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஒரு வியாபாரம் செய்கிறோம், ஒரு 10 ரூபா முதல் வந்து நமக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வியாபாரத்துலேருந்து அந்த 10 ரூபாயை தூக்கி என்ன பண்ணுவோம், இன்னொரு வியாபாரம் செய்வோம். எப்படி வியாபாரத்திலிருந்து வர பலனை வைத்து இன்னொரு வியாபாரம் செய்கிறோமோ, அதுபோல வந்து பாவத்திலிருந்து வரக்கூடிய விளைவுகள் நம்மளை இன்னொரு பாவத்திலிருந்து தூண்டுகிறது. அப்படி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பாவத்திலிருந்து மற்றொரு பாவம் செய்வதற்கு தூண்டுகிறது. ஆனால் அந்த பத்ம புராணத்தில் மிகவும் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மரத்தை போடுறீங்க, மரத்தை போட்டோம் அப்படின்னா அது என்ன, உடனே வந்து நம்ம இன்றைக்கி இன்றைக்கி என்ன இன்றைக்கி இரவில் வந்து ஒரு விதையை வந்து மண்ணில் போட்டு போனோம்னா, அடுத்த நாள் என்ன, ஒரு பெரிய மரமாட்டம், நிறைய பூவு, நிறைய பழங்கள், அப்படியே ஒரு பெரிய விருட்சம் மாதிரியாக இருக்குது. இல்லை, அது என்ன பண்ணுது, முதல்ல நம்ம ஒரு விதையை போடுறோம், அது மண்ணுக்குள்ளே வந்து நம்ம விதையை போட்டு தண்ணியை ஊற்றுறோம். அது என்ன பண்ணோம், அது வந்து மண்ணோட நல்லா கலந்து, இந்த விதை என்ன பண்ணோம், மண்ணோட கலந்து அப்படியே கொஞ்சமாக வேர் பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து லேசாக வந்து என்ன பண்ணோம், துளிர் விட ஆரம்பிக்கும். அப்படி துளிர் விட்ட ஆரம்பிச்சோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரும், கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு செடியாக வரும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வளர்ந்து 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 இன்னும் கொஞ்சம் பெருசாக வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாகி அதுக்கப்புறம் மலர்கள் வரும், அதுக்கப்புறம் பழங்கள் வரும், அந்த பழத்தை அனுபவிக்கின்றான். இதுக்கு வந்து பல வருடங்களாகும், பல நாட்களாகும், பல மாதங்கள் ஆகும். அதுபோலவே பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பாவ செயலை நம்ம செய்கிறோம் அப்படின்னா நாளைக்கே தண்டனை கிடைத்து விடாது. எந்த ஒரு செயலுக்கும் சில நேரத்தில் வந்து தண்டனை உடனே கிடைக்கும், சில நேரத்தில் வந்து எப்படி விதையை போட்டால் அது பல வருடங்களோ பல மாதங்களோ பல நாட்களோ சென்று மலர்களும் பழங்களும் கிடைப்பதை போல என்ன பண்ணுகின்றது அப்படின்னா, இந்த பாவ செயல்களும் படிப்படியாக பீஜம் கூட்டம். பக்தி ரசாமிரத சிந்து அப்படிங்கிற கிரந்தத்தில் வந்து ரூப கோஸ்வாமி மிகவும் அழகாக எழுதியிருக்கின்றார். பீஜம் கூட்டம் பிராரப்தா பிராரப்தா அப்படின்னு பல வகையான நிலைமைகளை சொல்கின்றார். நம்ம ஒரு பாவ செயல் செய்தோம் அப்படின்னா அது என்ன பண்ணோம் அப்படின்னா, படிப்படிப்படியாக எப்படி விதையை போட்டதுக்கு அப்புறம் படிப்படியாக வந்து வளர்ந்து செடி வளர்ந்து அதுக்கப்புறம் மலர்கள் அதுக்கப்புறம் பழங்கள் வருகிறதோ அது போல் வந்து வரும். அதனால தான் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா, ஐயா இவர் வந்து ரொம்ப நல்லவருங்க, இவர் நல்லவர், எந்த வம்பு தும்புக்கும் போக மாட்டாருங்க, நல்லதாங்க இருந்தார். இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா, இவர் வந்து பகவானை நல்லா வழிபடுவாருங்க, நல்லா கோயிலுக்கெல்லாம் போவார், குளத்துக்கும் போவார். ஆனால் என்னன்னு தெரியலங்க, இவருக்கு மட்டும் ஏகப்பட்ட துன்பங்கள் வந்து கொண்டே இருக்கிறதுங்க. ஆனால் அங்கே ஒருத்தர் இருக்கிறாங்க, அவன் வந்து தருதலைங்க, அவன் எந்த கோயிலுக்கும் போக மாட்டான், எந்த நல்ல காரியம் செய்ய மாட்டான், ஆனால் அவனுக்கு ஒரு துன்பம் கூட வரமாட்டேதுங்க. அவன் வந்து ஏகப்பட்ட வந்து தப்பு காரியத்தில் செஞ்சிட்ருக்கான், இருந்தாலும் அவனுக்கு துன்பமே வரமாட்டேது. ஆனால் இவர் நல்ல காரியத்தில் ஈடுபட்டுருக்காரு, கோயிலுக்கு போகிறாரு, குளத்துக்கு போகிறாரு, எல்லாத்துக்கும் நல்லது செய்கிறாரு, இவருக்கு துன்பமாக வருதுங்க, என்னன்னே புரிய மாட்டேதுங்க. கடவுள் என்ன எதுவும் தப்பாக இப்போ ஏதாவது பண்ணுறாரா, அப்போ கோயிலுக்கு போய் என்னங்க பிரயோஜனம் அப்படின்னு சில பேர் வந்து மனம் வெறுப்புக்கு உள்ளாவது வந்து சாத்தியம். ஏன் அப்படின்னா, வந்து நமக்கு ஆன்மீக விஷயங்கள், ஆன்மீக இதை பற்றி முழுக்க முழுக்க நமக்கு தெரியவே இல்லை. அதனால தான் இந்த மாதிரிலாம் வந்து செய்கிறோம். ஏன் அப்படின்னா, எப்படி மரம் வந்து, இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம எங்கன்னா ஒரு விதையை போட்டோம், வேற விதையை போட்டு தண்ணி ஊற்றிட்டு நம்ம பாட்டிங்கன்னா ஃபாரின் கிளம்பி போயிட்டோம்னு வச்சுக்கோங்களே, ஒரு 10 வருஷம் கழிச்சு, 10 வருஷம் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், மழை வேற என்ன பண்ணுது, அந்த அந்த செடி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து 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 அது பெரிய மரமாக ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 10 வருஷம் கழித்து வந்து பார்க்குறோம், அங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய மரமாக அது வந்து நிற்கும். எப்போ விதை போட்டோம், 10 வருஷம் முன்னாடி விதை போட்டோம், இப்போ என்ன ஆயிடுச்சு, பெரிய மரமாக ஆயிடுச்சு. அதுபோல் பார்த்தீங்க அப்படின்னா, மனிதன் வந்து பல பிறவிகளை கடந்து வருகிறான். அப்படி பல பிறவிகளை கடந்து வரும் பொழுது இந்த பிறவியில் அவன் நல்ல மனிதனாக இருப்பதை போல தோன்றுகின்றது. அதற்கு முன்னாடி இருந்த பிறவிகளையோ, பல பிறவிகளுக்கு முன்னாடி பல பிறவிகளோ எப்படி ஒரு விதையை போட்டு 10 வருஷம் கழிச்சு அந்த பெரிய மரமாக ஆயிடுச்சோ, அதுபோல் வந்து பலவிதமான பிறவிகளை நாம் கடந்து வந்திருக்கின்றோம். அப்படி பலவிதமான பிறவிகளை கடந்து வரும் பொழுது பலவிதமான பாவ செயல்களை செய்திருக்கின்றோம். எப்பவோ செய்த பாவத்துக்கு இப்போ வந்து பலன்கள் வரும், எப்பவோ போட்ட விதைக்கு இப்போ 10 வருஷம் கழிச்சு, 10 வருஷம் முன்னாடி போட்ட விதைக்கு 10 வருஷம் கழிச்சு எப்படி பழங்கள் வருகிறதோ ஒரு மரத்தில், அதுபோல் நம்ம பலவிதமான பாவ செயல்களை பல பிறவிகளுக்கு முன்னாடி செய்ததன் விளைவுகள் இப்போ வருகிறது. அதனால தான் அந்த பிறவியில் ஒரு மனிதன் நல்ல மனிதனாக, நல்ல மனிதனுக்கு ஏன் துன்பங்கள் வருது அப்படின்னா இதுதான் வந்து காரணம். பத்ம புராணம் சொல்லுகின்றது, யார் யாரெல்லாம் வந்து பக்தி பாதைகளை செய்கிறார்களோ, பக்தி பக்தி முறையை ஏற்றுக்கொள்கிறார்களோ, அப்ராரப்த பலம் பாபம் கூட்டம் பீஜம் பலோமுகம் கிரமணேவா பிரளியேதா விஷ்ணு பக்தி ரசாத்மகம். பகவத்கீதையில் பகவான் சொல்கின்றார், நம்ம பக்தி பாதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது பகவானுடைய நாமத்தை ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரிம், ஹரே ராம 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 ஹரே ஹரிம். பகவானுடைய நாமத்தை சொல்லும் பொழுது, பகவத்கீதை போன்ற சாஸ்திரங்களை படிக்கும் பொழுது, நம்ம வந்து பக்தி பாதையை பயிற்சி செய்யும் பொழுது, அப்போ என்ன ஆகிறது அப்படின்னா, பத்ம புராணங்கள் சொல்லுகின்றது, என்னென்ன பாவ புண்ணியங்கள் செய்திருக்கின்றோமோ அதனுடைய விளைவுகள் எல்லாம் உதைத்து தள்ளப்படுகிறது. எப்படி ஒரு பெரிய யானை இருந்துச்சு அப்படின்னா, அது எப்படி எல்லாவற்றையும் உதைத்து தள்ளுகிறதோ, அதுபோல் நம்ம எப்போ திடகார்த்தமாக பக்தி செய்கிறோமோ, எப்போ வந்து திடகார்த்தமாக நம்ம பக்தியை ஏற்றுக்கொள்கின்றோமோ, பகவானுடைய நாமத்தை சொல்கின்றோமோ, பகவானை வழிபடுகின்றோமோ, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, பகவானுடைய நாமத்தை சொல்லும் பொழுது எல்லா விதமான பாவம் ஏசாம் துவந்தகதம் பாபம் ஜனனாம் புண்ணிய கர்மனாம். எப்போ வந்து பகவானுடைய நாமத்தை சொல்லும் பொழுது, பகவத் பக்தியில் ஈடுபடும் பொழுது, பத்ம புராணம் சொல்கின்றது, எல்லா விதமான பாவங்களையும் ஒருவனுடைய பாவம் வந்து அப்ராரப்த, அதாவது ஒருவன் செய்திருக்கக்கூடிய பாவத்தினுடைய விளைவுகள் அது வந்து முளைக்கலாம். இப்போ நம்ம வந்து பக்தி செய்யாமல் இருந்தோம் அப்படின்னா, அது வந்து நாளைக்கு நமக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி வந்த வர மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை நம்மளுடைய பாவத்தின் விளைவுகள் அப்படியே வந்து எப்படி ஒரு குடோனில் போட்டு அடைத்து வைத்திருந்தோம் அப்படின்னா, இப்போ ஒரு விதையை போட்டு குடோனில் அடைத்து வச்சுருக்கோம், நம்ம இன்னும் அதை வந்து மண்ணில் போடவே இல்லை மரம் முளைப்பதற்கு, அந்த மாதிரி நிலைமையில இருந்தாலும் சரி, எந்த மாதிரியான நிலைமையில இருந்தாலும் சரி, நம்ம வந்து பாவம் எந்த விதமான பாவம் இருந்தாலும் வந்து பக்தி முறையை ஏற்றுக்கொள்ளும் பொழுது பவித்ரம் இதம் உத்தமம், பக்தியினுடைய தாரக மந்திரம், பக்தியினுடைய திடகா, பக்தியினுடைய சக்தி என்ன அப்படின்னா, எல்லா விதமான பாவங்களையும் உதைத்து தள்ளிவிடும் என்று பகவான் வந்து கூறுகின்றார். இதனுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, நாளைக்கு பகவான் சொல்லுகின்றார், இது வந்து பகவத்கீதை அப்படிங்கிறது வந்து மிக ரகசியத்திலும் மிக ரகசியமான அறிவு அப்படின்னு சொல்லுகின்றார். அதுக்கப்புறம் வந்து இது அழிவற்றது, அதுக்கப்புறம் வந்து சுசுக்கம் கர்த்தம், இது வந்து பேரானந்தத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு பலவிதமான கருத்துக்களை சொல்கின்றார். நம்ம வந்து நாளைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்ததனுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, பகவத்கீதை கிருஷ்ண பக்தி அப்படிங்கிறது வந்து அறிவின் அரசன் என்றும் அழைக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் பவித்ரம் இதம் உத்தமம், எல்லாவற்றிற்கும் மிகவும் தூய்மையான அறிவு, பவித்ரம் இதம் உற்றமம் என்று அழைக்கப்படுகிறது. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா. நன்றி, வணக்கம். உங்கள் சேவகன் ரசிகா கோவிந்ததாஸ், ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய். ஹரி ஓம் தத்சத்.